வணக்கம். இன்னைக்கு உங்க இயற்பியல் குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். குறிப்பா பல மின்னூட்டங்கள், அதாவது மல்டிபிள் சார்ஜஸ் ஒன்னா இருக்கும்போது அதுங்களுக்குள்ள வர்ற விசைய எப்படி கணக்கிடுறதுங்கிறத பத்தி.
ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
கூலும் விதி வந்து ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசைய அழகா சொல்லுது. ஆனா நிறைய மின்னூட்டங்கள் ஒரு சிஸ்டம்ல இருந்தா அப்போ விசைகள் எப்படி செயல்படும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, மேற்பொருந்துதல் தத்துவம், அதாவது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், இது எப்படி வேலை செய்யுது?
நிச்சயமா பாருங்க, இது ரொம்ப அடிப்படையான ஒன்னு. நிறைய மின்னூட்டங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நாம ஒரு குறிப்பிட்ட மின்னூட்டத்தை, உதாரணத்துக்கு Q1 வச்சுக்குவோம், அதை எடுத்துக்கிட்டா
சரி,
அது மேல மற்ற எல்லா மின்னூட்டங்களும், அதாவது Q2, Q3 இப்படி Qn வரைக்கும் இருக்கிற ஒவ்வொன்னும் தனித்தனியா ஒரு விசையை செலுத்தும் கூலும் விதிப்படி.
தனித்தனியா?
ஆமா, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, Q2 வந்து Q1 மேல செலுத்துற விசை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல Q3யோ Q4யோ இருக்கிறதால கொஞ்சம் கூட மாறாது.
அப்படியா? மத்த சார்ஜ் இருக்கிறதுனால ஒரு பாதிப்பு வராதா?
வராது. ஒவ்வொரு ஜோடிக்குமான Q1, Q2, Q1, Q3 விசை வந்து தனித்துவமானது. மத்தவங்க இருக்காங்களேன்னு அது மாறாது. இதுதான் மேற்பொருந்துதல் தத்துவத்தோட அடிநாதம்.
ஓஹோ.
அப்போ Q1 மேல இருக்கிற மொத்த விசை, அதாவது நெட் ஃபோர்ஸ் வேணும்னா நாம என்ன பண்ணணும், F12, F13, F14 இப்படி எல்லா தனித்தனி விசைகளும் கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சிட்டு
அதையெல்லாம் வெக்டர் முறையில கூட்டணும், அதாவது திசைய மனசுல வச்சு கூட்டணும், சும்மா எண்களை கூட்டுற மாதிரி இல்ல.
வெக்டர் கூடுதல். உங்க குறிப்புகள்ல இணைகர விவி பேரலலோகிராம் லா பத்தி சொல்லிருக்கு, அது இதுக்குதானா?
அதேதான், சரியா சொன்னீங்க. விசைகளுக்கு திசை இருக்கிறதால அதோட கூட்டு விளைவை கண்டுபிடிக்க வெக்டர் கூட்டல் தேவை. அதுக்கு இணைகர விதி மாதிரியான முறைகள் பயன்படும்.
சரி, இது தியோரியா கேட்க நல்லா இருக்கு. ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கோண அமைப்பை பத்தி இருக்கே, எக்ஸாம்பிள் 1.5.
ஆமாமா, அந்த உதாரணம் 1.5 நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு சமபக்க முக்கோணம், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், அதோட மூணு முனைகள்லையும் ஒரே மாதிரி கியூங்கிற மின்னூட்டம் இருக்கு.
சரி, மூணு மூலையிலையும் பிளஸ் கியூ.
இப்போ அந்த முக்கோணத்தோட மையம், அதாவது சென்ட்ராய்டில் கியூனு வேற ஒரு மின்னூட்டத்தை வைக்கிறோம். கேள்வி என்னன்னா, இந்த கியூ மேல செயல்படுற மொத்த விசை என்ன?
நல்ல கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கிறது?
இங்க பாருங்க, சமச்சீர் தன்மை, அதாவது சிமெட்ரி நமக்கு ரொம்ப உதவுது. மூணு முனைகள்ல இருக்கிற கியூ சார்ஜும் கியூ மேல ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா?
ஆமா, மூணு ஒரே அளவு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஏன்னா தூரம் சார்ஜ் எல்லாம் ஒண்ணுதான்.
கரெக்ட். ஆனா அந்த ஃபோர்ஸோட திசைய பாருங்க, ஒண்ணுக்கொன்னு 120 டிகிரி கோணத்துல விலகி இருக்கும்.
ஓ, 120 டிகிரியா?
ஆமா. இப்போ சமமான மூணு விசைகள் சரியா 120 டிகிரி கோணத்துல செயல்பட்டா அதோட வெக்டர் கூடுதல் என்ன ஆகும்?
எல்லாம் ஒன்னே ஒண்ணு கேன்சல் பண்ணிடுமா?
சரியா சொன்னீங்க, அதோட வெக்டர் கூடுதல் பூஜ்யம் ஆயிடும். அதனால அந்த நடுவுல இருக்கிற கியூ மேல எந்த நிகர விசையும் செயற்படாது, ஜீரோ.
இது நல்லா புரியுது. சிமெட்ரி இருந்தா வேலை சுலபம். சரி, அப்ப அடுத்த உதாரணம் 1.6. அங்க மின்னூட்டங்கள் வேற வேறையா இருக்கே.
ஆமா,
முக்கோண முனைகள்ல கியூ அப்புறம் -Q வச்சா என்ன ஆகும்? இப்போ அந்த உனைகள்ல இருக்கிற மின்னூட்டங்கள் மேலையும் விசை எப்படி இருக்கும்?
நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து நிலைமை கொஞ்சம் மாறும், ஏன்னா அந்த சமச்சீர் தன்மை போயிடுச்சு. உதாரணத்துக்கு முதல் முனை A-ல இருக்கிற கியூ மின்னோட்டத்தை எடுத்துக்குவோம்.
சரி,
ரெண்டாவது முனை B-ல இருக்கிற கியூ என்ன பண்ணும்? அதுவும் +Q, இதுவும் +Q. அப்போ ரிபல்சிவ் ஃபோர்ஸ். ஆனா மூணாவது முனை C-ல என்ன இருக்கு?
அங்க -Q இருக்கு.
அப்போ இந்த -Q என்ன பண்ணும்? A-ல இருக்கிற +Q-வை
அது கவரோ, அட்ராக்ட் பண்ணும்.
வெரி குட். ஒரு கவர்ச்சி விசை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ A-ல இருக்கிற Q மேல ரெண்டு விசை செயல்படுது. ஒன்னு B-ல இருந்து விலக்கு விசை, இன்னொன்னு C-ல இருந்து கவர்ச்சி விசை. இந்த ரெண்டு விசைகளும் வேற வேற திசையில இருக்கும்.
ஆமா, வேற வேற திசை.
அப்போ A மேல இருக்கிற மொத்த விசை F1 வேணும்னா இந்த ரெண்டு விசைகளோட வெக்டர் கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓ, இது கொஞ்சம் கணக்கு போடணும் போல இருக்கே.
ஆமா, கொஞ்சம் வெக்டர் கணக்கு போடணும். இதே மாதிரி மத்த ரெண்டு மின்னோட்டங்கள் மேலையும், அதாவது B-ல இருக்கிற கியூ மேலையும் C-ல இருக்கிற -Q மேலையும் செயல்படுற மொத்த விசைகளை F2, F3 தனித்தனியா கண்டுபிடிக்கணும்.
அப்போ F1, F2, F3 மூணையும் கண்டுபிடிச்ச பிறகு அதுல ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா?
இருக்கு. இங்கதான் உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயத்த நுட்பமா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த மூணு மொத்த விசைகள் இருக்கு இல்லையா, F1, F2, F3.
ஆமா.
அந்த மூணையும் மறுபடியும் வெக்டர் முறையில கூட்டினா என்ன வரும்னு நினைக்கிறீங்க?
போன தடவை மாதிரி ஜீரோ வருமா?
சரியா சொன்னீங்க, பூஜ்யம் தான் வரும். F1 + F2 + F3 = 0.
அப்படியா? சிமெட்ரி இல்லையே, அப்புறம் எப்படி ஜீரோ வருது?
இதுக்கு காரணம் நியூட்டனோட மூன்றாம் விதி, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஒவ்வொரு ஜோடி மின்னோட்டத்துக்கும் இடையில, உதாரணமா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏ வந்து பி மேல ஒரு விசை செலுத்தினா பியும் ஏ மேல அதே அளவு எதிர் திசையில விசை செலுத்தும் இல்லையா?
ஆமா, செயல் எதிர் செயல்.
அதனால ஒட்டுமொத்த சிஸ்டமா பார்க்கும்போது எல்லா உள் விசைகளும் ஒன்னே ஒன்னு கேன்சல் பண்ணிடும். வெளி விசை எதுவும் இல்லைன்னா மொத்த விசையும் பூஜ்யமா தான் இருக்கணும். கூலும் விதியும் நியூட்டன் விதியும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு இது காட்டுது.
ரொம்ப அருமை. ஆக உங்க குறிப்புகள் மூலமா நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பல மின்னூட்டங்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மின்னூட்டம் மேல மொத்த விசையை கணக்கிட முதல்ல மற்ற ஒவ்வொரு மின்னூட்டத்தாலையும் அது மேல ஏற்படுற தனித்தனி கூலும் விசைகளை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த விசைகளை அதோட திசையோட சேர்த்து வெக்டர் முறையில கூட்டணும். இதுதான் மேற்பொருந்துதல் தத்துவம்.
மிக சரியா சொன்னீங்க. இந்த மேற்பருந்துதல் தத்துவமும் கூலும் விதியும் தான் நிலை மின்னியல், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். நாம பார்க்குற நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தான் வருது.
இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. நாம உதாரணம் 1.6 பார்த்தோம் இல்லையா, F1 + F2 + F3 = 0. இது நியூட்டனோட மூன்றாம் விதியோட நேரடி தொடர்புல இருக்குன்னு சொன்னோம்.
ஆமா.
இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மூணு ஜோடி மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசைகளை, அதாவது ஏக்கும் பிக்கும் பிக்கும் சிக்கும் சிக்கும் ஏக்கும் இடையிலான ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜோடிகளை தனித்தனியா யோசிச்சு பாருங்க. அந்த செயல் எது செயல் விசைகளை வச்சு எப்படி F1 + F2 + F3 = 0 வருதுன்னு நீங்களே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணி பாருங்களேன். யோசிங்க.